துப்பறியும் சாம்பு எழுதியவர் தேவன். அத்தியாயம் 22. மடையன் செய்கிற காரியம். ஒரு நாள் மத்தியானம் சாம்புவுக்கு கோபம் பற்றி கொண்டு வந்தது. வேம்புவுக்காக காத்திருந்து காத்திருந்து அவன் கண்கள் பூத்துப்போய் உள்ளமும் உளுத்து போய்விட்டது. ராவ் பகதூர் நட்டேச ஐயர் சம்சாரம்தான் அவளை அழைத்து கொண்டு போயிருந்தாள். போயிருந்தால்தான் என்ன, நாள் பூராவும் அங்கேயே தங்கிவிடுகிறதா? அவள் இல்லாத போது வீடே கொள்ளை போனால் கூட கேள்வி முறையில்லை. அவனுக்கும் அவசரமாக ஓர் இடத்துக்கு போய்விட்டு வரவேண்டும். வீட்டை தனியே போட்டுவிட்டா போகிறது? பூட்டி கொண்டு போனால் நடுவில் அவள் திரும்பி வந்தால் எங்கே நிற்பாள்? அவளை கண்டித்து வைக்க வேண்டியதுதான். இடம் கொடுத்து இடம் கொடுத்து மகா மோசமாக போய்விட்டது. கடைசியில் அவள் இனி வரவே மாட்டாள் என்று சாம்பு எண்ணி ஒரு பெரிய பெருமூச்சு விட்ட சமயம் ஒரு மோட்டார் வந்து நின்றது வாசலில். அதிலிருந்து வேம்பு மட்டும் இறங்கி மோட்டாரிலிருந்த ராவ் சாஹிப் நடேச ஐயர் சம்சாரத்திடம், போயிட்டு வரேன் மாமி, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரேன் மாமி என்று சொல்லிவிட்டு குதூகலமாக குதித்து கொண்டு உள்ளே வந்தாள். சாம்பு அவசர அவசரமாக அவளை வரவேற்க தயாராகி கொண்டிருந்தான். ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து புருவங்களை உயர்த்தி நெற்றியை சுழித்து கண்களை விரித்து உதட்டை இறுக்கி மிகவும் கோபத்தை அடைத்து விட்டார்போல் ஓர் இறைச்சல் போட காத்து கொண்டிருந்தான். அறைக்குள் நுழைந்த வேம்பு அவனை பார்த்ததும் சற்று திடுக்கிட்டாள். ஆனால் அதை கவனியாதவள் போல் ஒருவித நர்தனம் செய்து அவனை தாண்டி கொண்டு உள்ளே செல்ல முயன்றாள்.
நிறுத்து சொல்றேன், இது என்ன இது
என்றான் சாம்பு கம்பீரமாக. அதாவது அவன் அதை கம்பீரம் என்று நினைத்து கொண்டானே ஒழிய வேம்புவை நேருக்கு நேர் சந்தித்து விட்டதனாலோ என்னவோ அவன் குரலில் ஒரு குழைவு ஏற்பட்டுவிட்டது.
இதுவா, இது பரதநாட்டியம் என்று சொல்லி வேம்பு அவன் எதிரில் இடுப்பில் கை வைத்து கொண்டு நின்றாள்.
சாம்பு மட்டும் அனுமதித்திருந்தால் ஒரு தில்லானாவுக்கு கூட அவள் தயார்தான் என்று தோன்றியது.
அது சரிதாண்டி, எங்கே போன, யாரை கேட்டுண்டு போன, போனால் எத்தனை நாழி, உனக்கென்ன புத்தி கித்தி ஏதானும் இருக்கா என்றான் சாம்பு.
ரொம்ப பேசுறளே, நட்டேச ஐயர் ஆம்படையாளோட சதிர் கச்சேரிக்கு போயிருந்தேன். நாள் பூராவும் தான் உங்களுக்கு சதிர் பண்ணிட்டு இருக்கேனே. இதுக்கென்ன பிரமாத இறைச்சலாம், கோபமாம், மூஞ்சியை பார்க்கலை மூஞ்சியை, எத்தை கண்டு நீ இச்சை கொண்டாயடி மகளே என்று ஒரு சிறு அபிநய கச்சேரியுடன் நிறுத்தினாள்.
ஓஹோ, அவ்வளவுக்கு வந்துட்டதா என்றான் சாம்பு.
வேம்பு துளி கூட பயந்து விட்டதாக தெரியவில்லை. எதுக்கு இத்தனை மோடி என்று அபிநயம் பிடித்தாள். பிறகு தனது கையை அவன் மோவாயி கட்டையை தொடுகிறார்போல் நீட்டி விரல்களால் அவன் கன்னத்தை வழித்து விட்டாள். சாம்பு கடைசி தடவையாக ஒரு முறை பிடியை விடாமல் இருக்க முயலவும் வேம்பு குபீர் என்று சிரித்து, எத்தனை சொன்னாலும் இது தெரியாதவருடன் என்று அபிநயம் பிடித்தாள். அதற்கு மேலும் அவனால் பழைய முறுக்கை வைத்து கொண்டிருக்க முடியாமல் போகவே,
சரி சரி, நீ சதிர்கச்சேரி பார்த்தது போதும், எனக்கு அதை பார்க்க வேண்டாம், இது ஒன்றும் பிடிக்கவில்லை. ஆமாம், என்னால் சகிக்க முடியவில்லை, நிஜமா நான் சந்யாசம் வாங்கிட்டு விடப்போறேன் என்றான்.
நானும் உங்களோட வந்துடுறேன் என்றாள் வேம்பு நாற்காலியின் கைப்பிடியில் சுவாதீனமாக உட்கார்ந்து கொண்டு. சாம்பு சிரித்தான்.
என்னவோ சொல்ல நினைத்தேன், எங்கேயோ போகிறது, வீட்டில் ஒரு பெரிய காரியம் நடந்துவிட்டது என்றான் அவன்.
என்ன செய்துட்டேள் என்று வேம்பு கேட்டு அவனுடைய பின்தலையை அருமையாக தடவி கொடுத்தாள்.
நானும் நீயும் தோள்மேல் கை வைத்து நின்று கொண்டிருக்கிறார் போல ஒரு போட்டோ எடுத்தோம் அல்லவா, அதை நான் இங்கே விக்ரமசிங்கன் கொலை என்கிற நாவலில் வைத்து படித்து கொண்டிருந்தேன்.
சரி, அந்த நாவலை என்ன செய்தேளாம்?
நான் ஒன்றும் செய்யவில்லை, ஒரு பழிகார வக்கீல் வந்தான், அவன் வீட்டில் ஏதோ திருட்டு போச்சான், அவன் பெயர் என்னவோ ராஜாராம சர்மா என்றான், பெரிய வக்கீலாம், கட்சிக்காரன் கொடுத்திருந்த உயில் ஒன்றை மேஜை மேல் வைத்துவிட்டு பக்கத்து அறைக்குள் போகிறதுக்குள்ள அந்த சுருளையே காணுமாம், யாரும் வீட்டை விட்டு போகவில்லையாம், புதிதாக யாரும் வரவில்லையாம், அது கிடைக்காமல் போனால் பிழைப்பே போய் ரொம்ப கஷ்டம் வந்து விடுமாம். நீயும் இல்லை, வாசல் கதவை போய் திறந்தேன், அவன் கையில் வகையாக அகப்பட்டு கொண்டு விட்டேன், என்னை உடனே அழைத்து கொண்டு போக ஆன மட்டும் பார்த்தான், ஒரே பிடிவாதமாக நீ வந்த பிறகுதான் கிளம்ப முடியும் என்று சொல்லி அனுப்பினேன்.
அது எங்கே போச்சாம்?
நன்றாயிருக்குடி கேள்வி, அதை கண்டுபிடிக்கத்தானே என்னை கூப்பிடுறான்.
போய் கண்டுபிடிங்களேன்.
ஊரில் இருக்கிறவன்கள் மடத்தனமாய் எதையாவது கெட்டு போக்கி வைக்கிறது. நான் போய் எடுத்து கொடுப்பதாம். அது போகிறது. நான் வருவேனோ மாட்டேனோ என்கிற சந்தேகத்தில் நான் கட்டாயம் வரவேண்டுமென்று இங்கிருந்த விக்ரமசிங்கன் கொலையை கையோடு அந்த வக்கீல் கொண்டு போய்விட்டானே.
போனால் போகிறான். நீங்கள் போக வேண்டாம். என்னோடு பேசிக்கொண்டிருங்கள். வேற ஏதானும் நாவல் வாசியுங்கள்.
அடி அசடே, அதில்தான் நம்ம போட்டோ அகப்பட்டு கொண்டு இருக்கிறது. அவன் பார்த்து அதை நாலு பேரிடம் காட்டினால் ரொம்ப கேவலமடி. எனக்கு இருக்கிற கௌரவத்துக்கு உன்னை கட்டி கொண்டு நிற்கிறார் போல் படம். எங்கேயானும் ஒரு பத்திரிகையிலும் வந்துவிட்டால்?
அப்படின்னா உடனே போய் வாங்கிட்டு வாருங்கோ. பண்ணுறது அத்தனையும் அசட்டு காரியம். புத்தகத்தை கொடுப்பானேன். கொடுத்தவாளுக்கு உள்ளே படம் இருப்பது தெரியாதா? அசடு அசடு. எதையாவது பண்ணிவிட்டு என்னை பிடித்து இறைச்சல் போடுறது. என்னடாப்பான்னு பார்த்தேன். இதுதானா? அசடுன்னு கண்டுட்டான். புத்தகத்தையும் போட்டோவையும் கொண்டு போய்விட்டான். இப்போ அவனை துரத்திண்டு ஓடுங்கோ
என்று வேம்பு கேலியும் கோபமுமாக பழிக்கு பழி வாங்கி கொண்டாள். சாம்புவுக்கு சொரேர் என்றது. என்ன பைத்தியக்காரத்தனம்! வேம்பு சொன்னது அவனை மேலும் கலக்கியது. உடனே கிளம்பினான். போகும்போது அவன் மனம் பலவாறு சஞ்சலப்பட்டது. அந்த வக்கீலிடம் எப்படி போய் புத்தகத்தை கேட்பது? கேட்டவுடன் அவரே புத்தகத்தை புரட்டி போட்டோவை பார்த்து விட்டாரென்றால்? இந்த மாதிரி போட்டோவெல்லாம் எடுப்பது எவ்வளவு முட்டாள்தனம்! ஒரு கால் புத்தகமே அவர் கைமாறி போயிருந்தால்? இப்படியெல்லாம் எண்ணியவாறு பஸ் ஏறி மாம்பலம் வந்து சேர்ந்தான். மாலை மணி ஏழு. கையெழுத்து மறைந்துவிட்டது. அதிக சிரமமில்லாமல் சாம்பு வக்கீலின் வீட்டை கண்டுபிடித்து விட்டான். சாம்பு அதை போய் அடைந்தபோது வாசலில் யாருமே இல்லை. உள்ளே நுழைந்து ஹாலில் எட்டி பார்த்தான். அங்கும் ஈ காக்கா இல்லை.
சார் சார் என்று கூப்பிட்டான்.
பதில் இல்லை. இப்படி நிர்மானுஷ்யமாக இருக்கிற வீட்டில் எதுதான் கொள்ளை போகாது என்று அவனுக்கு தோன்றியது. வலக்கை புறத்தில் மாடியில் இருப்பார்களோ என்று மெல்ல மாடியில் ஏறினான். ஒரு ஹாலை கடந்ததும் ஒரு பெரிய அறை தென்பட்டது. அதில் சுற்றிலும் சுவரையொட்டி பீரோக்கள். ஒவ்வொன்றிலும் பெரும் பெரும் புத்தகங்கள். ஒரு பெரிய மேஜையும் அதன் முன் பல நாற்காலிகளும் போட்டிருந்தன. இதுதான் வக்கீலின் ஆபீஸ் ரூம் என்று சாம்பு ஊகித்தான். அந்த அறையிலும் கூட யாருமே இல்லை. மேஜை மீது பல புத்தகங்கள் கிடந்தன. ஓர் ஓரமாக சாம்புவின் விக்ரமசிங்கன் கொலையும் கிடந்தது. அதன் மேல் வக்கீலின் தோல் மணி பாக்ஸ் வைக்கப்பட்டிருந்தது. சாம்புவுக்கு மின்னல் வேகத்தில் ஒரு யோசனை தோன்றியது. சட்டென்று அந்த புத்தகத்தை எடுத்து பிரித்து போட்டோவை பத்திரப்படுத்திக் கொள்வது என்பதுதான் அந்த யோசனை. சாம்பு உள்ளே ஒரு அடி எடுத்து வைத்து மணிபாக்ஸை அப்பால் நகர்த்த அதன் மேல் கை வைத்தான். அவன் காரியம் முற்று பெறும் முன் மாடிப்படியில் இரண்டு மூன்று பேர் பேசிக் கொண்டு வரும் சத்தம் கேட்டது. ஒன்று வக்கீலின் குரல். இப்போது என்ன செய்வது? என்ன செய்கிறீர் என்று வக்கீல் கேட்டுவிட்டால் என்ன பதில் சொல்வது? சாம்புவுக்கு திகில் பற்றி கொண்டது. கையில் பற்றிய மணிபாக்ஸுடன் துள்ளி குதித்தான். எங்கேயாவது ஒளிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். அறையின் மற்றொரு பக்கம் வாசற்படியிருந்தது. அதன் வழியே ஓடினான். ஓர் ஒழுங்கை வந்தது. ஒளிந்து கொள்ள வேண்டுமே. சீக்கிரம் சீக்கிரம். சாம்புவின் கண்ணில் வக்கீலின் ஆபீஸ் ரூமுக்கு பின்புறம் இருந்த ஓர் அறை தென்பட்டது. அங்கே ஓடினான். தட்டுமுட்டு சாமான்கள் நிரம்பி குப்பையும் கூளமுமாக இருந்தது அந்த அறை. தற்போதைக்கு அங்கே ஒளியலாம் என்று நாற்புறமும் பார்த்தான். தன்னை நோக்கி கொண்டான். இதென்ன கன்றாவி! ஓடி வந்த அவசரத்தில் அவருடைய மணிபாக்ஸையும் அல்லவா தூக்கி கொண்டு வந்து விட்டான். பக்கத்து அறையில் வக்கீலின் பேச்சுக்குரல் இப்போது கேட்டது. ஒரு நிமிஷத்தில் அவர் பணப்பை திருட்டு போயிருப்பதை கண்டுபிடித்து விடப்போகிறார். சாம்புவை கையும் களவுமாக பிடிக்கப் போகிறார். எத்தனை பெரிய அபகீர்த்தி! தேச பிரசித்தி பெற்ற சாம்பு. போலீசார் கண்டு பயப்படும் சாம்பு. எத்தனையோ திருடர்களை பிடித்து தந்த சாம்பு. துப்பறியும் நிபுணன் சாம்பு. கேவலம் மணிபாக்ஸை திருடியதாக அல்லவா வெளியாகப் போகிறது. அறை நடுவே நின்று அதை எங்கே ஒழிக்கலாம் என்று யோசித்தான். அவனுக்கு இருந்த அவகாசமோ வெகு சொற்பம். எந்த க்ஷணமும் வக்கீல் தேடிக்கொண்டு வந்துவிடலாம். எங்கே ஒழிக்கலாம்? எங்கே? சாம்பு சுவரை பார்த்தான். பல படங்கள், பெரிய பெரிய படங்கள் சுவரில் மாட்டப்பட்டு இருந்தன. ஏதாவது ஒரு படத்துக்கு பின்புறம் இந்த மணிபாக்ஸை போட்டு விடுவது. தற்போதைக்கு அங்கு கிடக்கட்டும், அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று அவனுக்கு தோன்றியது. நின்றபடியே சற்று கை கெட்டாத உயரத்தில் இருந்த படத்தின் பின்னால் அதை போட்டுவிட்டான். ஒரு காரியமாயிற்று. ஆனால் அவனுக்கு வேறு ஒரு கவலை வந்தது.
தான் போட்ட பண்டம் சரியாக விழுந்திருக்கிறதா என்று பார்க்க வேண்டுமென்பதுதான் அந்த கவலை. அதுவரை யாரும் அவன் இருந்த அறைக்கு வரவில்லை. ஆகவே அந்த சந்தேகத்தையும் தீர்த்து கொள்ள மூலையிலிருந்த ஒரு முக்காலியை படத்தின் பக்கமாக இழுத்தான். ஆனால் அந்த காரியம் நிறைவேறுவதற்குள் அவன் சற்றும் எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்துவிட்டது. கதவு மூலையில் இது காரும் ஒளிந்து கொண்டிருந்த ஒரு பேர் வழி வெளிப்பட்டு சாம்புவை நெருங்கினான். பார்வைக்கு வக்கீலின் குமாஸ்தாவாகவே அவன் தோன்றினான். சாம்புவுக்கு பகீர் என்றது. தன் திருட்டு அவ்வளவையும் இவன் பார்த்திருக்க வேண்டுமே.
என்ன
என்றான் சாம்பு. என்ன என்று பதிலுக்கு இழித்தான் அவன். மேற்கொண்டு என்ன பேசுவது என்று தெரியாமல் இரண்டு பேரும் விழித்தார்கள். சாம்பு முக்காலியை இழுத்து ஏறி மணிபாக்ஸை எடுத்துவிட முயன்றான். அந்த ஆசாமி சாம்புவின் கையை பிடித்து கொண்டு ஏற விடாமல் வேண்டாம் என்றான்.
என்ன வேண்டாம், விடு கையை என்றான் சாம்பு.
அவன் விட மறுத்து இன்னும் இறுக பிடித்து கொள்ளவே, சரிதான், நம் மானம் கப்பலேறிவிட்டது என்று சாம்புவுக்கு தீர்மானமாகிவிட்டது. எதற்கும் திமிரி பார்க்கலாம் என்று அவன் ஒரு அடி பின்னால் வைக்கவே அந்த முக்காலியின் மேல் கால்பட்டு அது தடார் என்ற சத்தத்துடன் குப்புற விழுந்தது. சாம்புவும் நிலை தடுமாறினான். அடுத்த நிமிஷம் அந்த அறைக்கு வெளியில் வக்கீலும் அவர் மனைவியும் மைத்துனனும் நின்றார்கள். அவர்கள் முகத்தில் ஆச்சரியம் குடிக்கொண்டிருந்தது. என்னடா சாமா, என்ன சத்தம்? மிஸ்டர் சாம்புவா? எப்போது வந்தார்? அவர் கையை பிடித்து கொண்டு என்னடா செய்கிறாய் என்று கேட்டார் வக்கீல். சாம்பு நிலைமை தன்னையும் மீறி போவதை உணர்ந்தான். வக்கீல் குமாஸ்தா சொல்லும் முன் தானே நடந்ததை சொல்லிவிடுவது சிலாக்கியம் என்று அவனுக்கு பட்டது. குமாஸ்தாவின் மூஞ்சியை பார்த்துவிட்டு, நானே சொல்லிவிடுகிறேன் என்று தொடங்கினான் சாம்பு.
இல்லை, நானே சொல்லிவிடுகிறேன் என்று குமாஸ்தா சொல்லி சாம்புவின் வாயை அடக்கிவிட்டு, இதோ சாம்பு இருக்கிறாரே, இவர் மகா புத்திமான். நான் ஒரு பெரிய மடையன். ஒரு மடையன் எப்படி காரியம் செய்வானோ அப்படி இவர் இங்கே ஒரு காரியம் செய்தார் என்று ஆரம்பித்தான்.
ரொம்ப சரி, ஒரு மடையன் எப்படி என்று சாம்பு குறுக்கிடவே,
குமாஸ்தா சற்று இருங்கள், நான் எனக்கு தெரிந்ததை சொல்லி என் குற்றத்தை ஒப்புக்கொண்டு விடுகிறேன். நான் தான் அந்த உயிலை எடுத்தேன். கேட்பார் பேச்சை கேட்டு உங்களுக்கு அந்த துரோகம் செய்துவிட்டேன் என்றபோது சாம்பு திடுக்கிட்டான். வக்கீலும் வாயை திறந்து ஹா என்றார்.
ஆமாம், பெரிய பாதகம் செய்தேன். ஆனால் கடவுளுக்கு அது இஷ்டமில்லை. என் மனசாட்சியே அதற்கு எதிராக இருந்தது. நான் உங்கள் மேஜையிலிருந்து நேற்று உயிலை எடுத்தவுடன் அறைக்கு வெளியில் உங்கள் குரல் கேட்டது. சட்டென்று இந்த அறைக்குத்தான் ஓடிவந்தேன். அதை உடனே ஒழிக்க வேண்டும். அமளி அடங்கிய பிறகு அப்புறப்படுத்தி கொள்ளலாம் என்று என் மனத்தில் அப்போது தோன்றியது.
இங்கே வந்ததும் படங்கள்தான் முதலில் என் கண்ணில் பட்டன. ஒரு படத்துக்கு பின்னால் அதை ஒழித்தேன். சற்று முன்னால் வரை யாரும் அதை அங்கே தேடவும் இல்லை, கண்டுபிடிக்கவும் இல்லை. இன்று சாம்பு வருவார் என்று எனக்கு தெரியும். வீட்டுக்குள் எங்கே இருந்தாலும் அவர் கண்டெடுத்து விடுவார் என்று எனக்கு ஒரு பயம். அவர் வரும் முன் இதை அப்புறப்படுத்தத்தான் இங்கே வந்தேன். சாம்பு சார் உங்கள் அறைக்கு வந்து ஒரு திருடன் எப்படியெல்லாம் செய்வான் என்று நடித்து பார்த்து நான் ஒளிந்திருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விட்டார். உங்கள் மணிபாக்ஸை எடுத்துக்கொண்டு இந்த அறைக்கு வந்தார். அதே மாதிரி சந்தர்ப்பத்தில் அவருடைய நிலைமையில் ஒரு திருடன் என்ன செய்வான் என்று யோசித்தார். படத்தின் பின்னால்தான் அதை ஒழிப்பான் என்று அவருடைய கூர்மையான புத்தி சொல்லிற்று. படத்தின் பின்னால் அதை போட்டுவிட்டு முக்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு உயிலையும் எடுக்கப் போனார். நான் அவர் கையை பிடித்து கொண்டு மன்னிப்பு கேட்கிறேன். அதற்குள் நீங்களும் வந்துவிட்டீர்கள் என்றான் குமாஸ்தா. சாம்பு பின்தலையை சொரிந்து கொண்டு மூக்கையும் இழுத்து விட்டு கொண்டான்.
மடத்தனம், சுத்த மடத்தனம் என்றான்.
அப்போது அவன் குறிப்பிட்டு கொண்டிருந்தது தனது சொந்த மடத்தனத்தை தான். ஆனால் கேட்பவர்களுக்கு அப்படி தோன்றுமா?
இவன் மடத்தனம் ஒன்றும் ஆச்சரியமில்லை. ஒரு மடையன் திருடிவிட்டு இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி ரியாக்ட் செய்வான் என்று நீங்கள் யோசித்து நடித்தீர்களே, அதுதான் பெரிய ஆச்சரியம் என்றார் வக்கீல் சாம்புவின் கையை குலுக்கி. இந்த அமளியில் சாம்பு தான் வந்த காரியத்தை மறந்து சீக்கிரமே வீட்டுக்கு திரும்பிவிட்டான். போனதும் போகாததுமாக, என்ன போட்டோ இருந்ததா என்று கேலியாக கேட்டாள் வேம்பு.
என்ன மறதி, என்ன முட்டாள்தனம் என்று சாம்பு உதட்டை கடித்து கொண்டு தலையை சொரிந்தான்.
அது எப்படி அகப்படும் என்கிறேன் என்றாள் வேம்பு.
ஏன்?
இங்கே பன்னியூர் மிட்டாதார் என்ற நாவலிலே அதை வைத்துவிட்டு விக்ரமசிங்கன் கொலையிலே இருக்கான்னு பார்க்க போனால் எப்படி அகப்படும் என்கிறேன். நீங்கள் அண்ணாண்டை போன உடனேயே இன்னாண்டை படம் அகப்பட்டு விட்டது. கூப்பிடலாம் என்று வாசலில் ஓடி வந்து பார்த்தேன். அதற்குள் மூளை திரும்பிவிட்டேள் என்றாள் அவள்.
இருந்தாலும் எப்படி வர முடியும்? எனக்கு அங்கே வேற முக்கியமான வேலையும் இருந்ததேடி வேம்பு என்று சாம்பு பதில் சொன்னான்.